قد قال الله سبحانه وتعالى في محكمه تنزيل فرقانه المجيد: بل أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا إلى آخره. وقال نبينا صلى الله عليه وسلم: يا معشر الشباب، من استطاع منكم الباعة فليتزوج، إلى آخر الحديث. وكما قال عليه الصلاة والسلام: ألبت أرولالنم نهرتا بريون ما هي إلام الله الله سبحانه وتعالى ونكي عنيت بغلوم أريتان الحمد لله صلاة النم كرنيم صلوات النم إليتمم சத்திய திருத்தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாலி ஆலம் என் உயிரில் மேலான முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையின் அடிச்சோடங்களாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபோ தாபிஈங்கள், கயாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் வரக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக அல்ஹம்துலில்லாஹ். புதுமைக்கு ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே, நண்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுக்கு சுபஹானஹு வ தஆலா இவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ, அப்படியாப்பட்ட ஏவல்களை தன்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடக்குமாறும், இவைகளை விலகி தவிந்து நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தடை கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, அப்படியாப்பட்ட விளக்கல்களை தன்னுடைய வாழ்க்கையை விட்டு முற்று முழுதாக விலகி தவிந்து நடந்து கொள்ளும்படி முதற்கன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசீஹத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வுடையார்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் படைத்த மிக முக்கியமான ஒரு பொருள் ஒன்றுதான் பேனாவாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் நூன் வல் கலமி, அல்லாஹு தஆலா பேனையின் மீது சத்தியம் பண்ணியிருக்கிறான். அல்லாஹ் ஒரு பொருளின் மீது சத்தியம் பண்ணுவானாக இருந்தால் அந்த பொருள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்ததாக கண்ணியமுள்ளதாக இருக்கும். அல்லாஹு தஆலா ஒரு பொருளிலே சத்தியம் பண்ணிருக்கிறான் என்றால் அந்த பொருள் எங்களுக்கும் தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த பேனையின் மூலமாக, இந்த எழுதுகோளின் மூலமாக ஒரு மனிதனுடைய தலையெழுத்தையே மாற்ற முடியும் என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய கையெழுத்து அவனுடைய தலையையே மாற்றும், அவனுடைய தலை விதியையே மாற்றும் என்று சொல்லும் அளவுக்கு இந்த பேனாவுடைய வரலாறுகளை எடுத்து நோக்கும் பொழுது இதன் மூலம் நல்லவைகளை சில உலமாக்கள் சந்தித்திருக்கிறார்கள், இதன் மூலமாக கெட்டவைகளும் நடக்கிறது. ஒரு மனிதருடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக தேவைகளில் ஒன்றுதான், மிக முக்கியமான ஒன்றுதான் அறிவாக இருக்கிறது. இந்த கல்விக்கு, இந்த அறிவுக்கு பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருளாக பேனை அங்கே பாவிக்கப்படுகிறது. ஒரு மனிதனை சிறைச்சாலைக்கு அனுப்பக்கூடிய ஒன்றாகவும் இந்த பேனை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இதே போல இந்த பேனையின் மூலமாகத்தான் ஒவ்வொருவரும் தன்னுடைய மனமான வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு, தன்னுடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் அங்கே கையொப்பமிடுகிறார்கள். ரெஜிஸ்டர் இடத்திலே நாங்கள் கல்யாண நிகழ்ச்சிக்கு வந்துவிட்டால் அந்த ரெஜிஸ்டர், அந்த நிக்காஹுடைய வைபவங்கள் இளைவர்கள் கையெழுத்தை வைக்கிறார்கள். அந்த கையெழுத்து என்பது அது லேசாத விடயம் அல்ல. அந்த கையெழுத்து என்பதும் உலமாக்கள் சொல்லித்தரக்கூடிய அந்த வார்த்தைகளும் அது மிக முக்கியமானது, வாழ்க்கையிலே தேவைப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இவைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம், இவைகளை நாங்கள் மறந்து விடுகிறோம். ஏன் இப்படி ஒரு மனிதரை, ஒரு மனிதத்திலே போய் நீங்க ஏன் ஒரு திருமணம் முடிக்கிறீங்க என்று கேட்டா அவர் சொல்றாரே, திருமணம் என்று சொல்றது என்னுடைய உம்மா வீட்டில் இருக்கிறா, அவ சுகமில்லாம இருக்கிறா, அவ பார்த்துக்கொள்ள யாரும் இல்லை, அதனால திருமணம் முடிக்க போறேன் என்று சொல்றாரு. ஒரு வாலிபத்தில் கேட்டா ஏன் நீங்க திருமணம் முடிக்க போறீங்க என்று கேட்டா அவர் சொல்லுவாரு, இல்ல நான் வெளிநாட்டுக்கு போக போறேன், கல்யாணம் முடிச்சுட்டு என் வீட்டுல யாரும் இல்ல, அதனால நான் கல்யாணம் முடிச்சுட்டு வச்சுட்டு போறேன் என்று சொல்றாரு. இன்னும் சில நாட்கள் வெளிநாட்டுக்கு போக போறேன், அங்க இந்த விசாவுக்கு எந்த அங்க நான் வேலை செய்யற அந்த இடத்துல கல்யாணம் முடிச்ச ஒரு சர்டிபிகேட் தேவை, அதனால இங்க அதை செஞ்சு கொண்டு போறேன் என்று சொல்றாரு. ஆனால் அன்பாதவர்களே, இஸ்லாம் இந்த திருமணத்தை என்ன சொல்லியிருக்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது? அன்பானவர்களே, முதலாவது கட்டம் ஒன்று இருக்கிறது. இஸ்லாத்துல மூன்று விதமான கட்டங்கள் நிக்காகள் இருக்குது. இந்த நிக்காக சரியாக திருமண வைபவங்களை சரியாக செய்யும் பொழுதுதான் ஒரு மனமான வாழ்க்கையை எதிர்பார்க்கலாம். இந்த கடிகமான பேர் அந்த வாழ்க்கையில நிம்மதி இல்லை. திருமணம் முடிச்சிருக்கிறாங்க, என்னப்பா உங்களோட வாழ்க்கைன்னு கேட்டா சொல்லுவாங்க, என்ன செய்ய ஹஜ்ரத், கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், எங்க வாழ்க்கையில நிம்மதி இல்ல, ரெண்டு பிள்ளையாக இருக்குது, மூன்று பிள்ளையாக ஆகிட்டது, பிள்ளைகளுக்காக வாழ்றோம் என்று சொல்றாங்க, என்ன செய்ய வாழ்க்கையில நிம்மதி இல்ல, ரொம்ப வாப்பாவும் தலையில கொண்டு வந்து கட்டிட்டாங்க, ஒன்றும் செய்ய ஏலா, வாழ்ந்துதான் ஆகணும் என்று ஒரு சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அன்பானவர்களே, இஸ்லாம் நோக்கத்தை சொல்லுதே, எதற்காக திருமணம் முடிக்கிறோம், திருமணம் என்பது என்ன என்பதை இஸ்லாம் தெளிவாக நமக்கு சொல்லித்தந்தால் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒருவர் திருமணம் முடிக்க போறாரண்டா அவர் என்ன செய்யணும், ஆரம்ப கட்டம் அவர் பெண் பார்க்கணும், அந்த பெண் வீட்டார் மாப்பிளை வீட்டார் என்று ரெண்டு பேரின் மூலமாகத்தான் இந்த திருமண வாழ்க்கைகள் ஒரு மன வாழ்க்கை இடம்பெறுகிறது, ஒரு கல்யாணம் இடம்பெறுகிறது. அன்பானவர்களே, இப்ப இந்த ரெண்டு சாராரும் சேர்ந்து விட்டார்கள், எல்லோருடைய பேச்சிலையும் எல்லோருடைய வழக்கத்திலையும் இருக்கக்கூடிய வார்த்தைகள் ஒன்றுதான், மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, எல்லாரும் கேட்கிறாங்க மாப்பிள்ளை என்ன செய்யறாரு, அதாவது மாப்பிள்ளை என்ன செய்யறாருண்டா, இதனுடைய அர்த்தம் எனக்கும் உங்களுக்கும் நன்றாக வழங்கி இருக்கும். அன்பானவர்களை, நாங்கள் கேட்கிறது மாப்பிள்ளை செய்யக்கூடிய தொழிலை பத்தி கேட்கிறோம், என்ன தொழில் செய்யறாரு, என்ன ஜொப்பில் இருக்கிறாரு, டாக்டர் மாப்பிள்ளையா, அவருடைய அந்தஸ்து வேற, லோயர் மாப்பிள்ளையா, அவருடைய அந்தஸ்து வேற, ஆய்யாருடைய மகனா, அவருடைய அந்தஸ்து வேற. ஏன் எங்களுக்கு விளங்குது, சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, ஜொப் இருக்குது, தொழில் இருக்குது, மாஷா அல்லாஹ், ஏந்த மகளுக்கு நல்ல கணவன் நினைக்கிறோம், ஏந்த மகளுக்கு நல்ல கணவன் நினைக்கிறோம், இந்த சொத்து இருக்கும் அது இல்லாமல் போகும், ஆனால் அல்லாஹ் எதை சொல்லி தந்திருக்கிறான், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வாழ்க்கைகளை, எந்த மணமகனை, எந்த மணப்பெண்ணை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை தான் குர்ஆனும் ஹதீஸும் சொல்கிறதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்கத்தை மட்டும் பார்த்து முடியுங்க, கேளுங்க, மருமகனுக்கு தொழுகை இருக்குதா, வாழ்க்கையில தொழுகையாளியாக இருக்கிறாரா, சொல்லுங்க மாமா, தைரியமாக சொல்லுங்க, ஏந்த மகள் உங்களுக்கு தாரண்டா, நீங்க ஒரு வருஷ காலம் தொழுகிட்டு வாங்க, பைத்து முதலாவது நீங்க தொழில் செய்ய தேவையில்லை, தொழிலுடைய வரக்கத் அல்ஹம்துலில்லா, நாங்கள் நினைக்க ஏலும், இதனால வரக்கத்தாக செல்வமாக எல்லாமே கிடைக்கும் நினைக்கேலும், இல்ல அன்பானவர்களே, வாழ்க்கையில தொழுகை இருக்குதா, வாழ்க்கையில தொழில் இல்ல, வரக்கத்து இல்ல, கஷ்டம் நாங்கள் நினைக்கிறோம் என்றா, அன்பானவர்களே, இந்த இந்த தொழுகையை முதலாவது வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய ஒரு மணமகனை தேர்ந்தெடுங்க, ஒரு மணமகனை தேர்ந்தெடுங்க. ஏன் மாப்பிள்ள டாக்டராக இருக்கிறாரு, என்னுடைய மகன் டாக்டர், அவருக்கு நான் ஒரு மணப்பெண்ணை தேர்ந்தெடுக்க போறேன், ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்க போறேன். அன்பானவர்களே, கேளுங்க, தொழுகையாளியான பெண்ணா, சாலிஹான பெண்ணா? முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதரை பத்தி விளங்குறதாக இருந்தா அவருடைய நண்பர்களிடத்தில் அவரை பத்தி விளங்கிக் கொள்ளுங்க, அவருடைய நண்பரை பாருங்க, அவருடைய கூட்டாளியை பாருங்க, எப்படியாப்பட்ட கூட்டாளியோட சேர்ந்து இருக்கிறாரு, எந்த கூட்டாளியோட இருக்கும், ஏந்த மகனுடைய கூட்டாளி யாரு, அவரை பார்த்தா இவரை பார்க்க தேவையில்லை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு காட்டின வழிமுறை. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் எல்லாத்தையும் விசாரிக்கிறோம், குடும்பங்களை விசாரிக்கிறோம், எல்லாத்தையும் விசாரிக்கிறோம், பொண்ணை பார்த்தா நல்ல அழகு, நல்ல மாஷா அல்லாஹ், நன்றாக இருக்குது, எல்லாருமே சொல்லிடுவாங்க, முடிச்சா இவ்வளவு முடிக்கிறது. எத்தனை வாலிபர்கள் பேஸ்புக்ல பொண்ணை பாக்குறாங்க, பேஸ்புக்ல பொண் பாக்குறாங்க, வாட்ஸ்அப்ல பொண் பாக்குறாங்க, இன்டர்நெட்டுடைய என்ன வசதிகள் இருக்குதோ அதுகளை எல்லாம் போயிட்டு பெண்ணை பாக்குறது, கடைசியாக செல்றாரு. அன்பானவர்களை, கல்யாணம் முடிச்சு அடுத்த நாள் போகல, ஒரு திருமணத்துடைய தலாக்குடைய செய்தி நடந்துச்சு, எப்படி கல்யாணம் பேசி முடிச்சு வைக்கிறாங்கண்டா, எல்லா குறைகளையும் மறைச்சிடுறாங்க, எல்லா குறைகளையும் மறைச்சிடுறாங்க. எங்க ஊர்ல ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அன்பானவர்களே, கல்யாணம் முடிச்சு ஃபர்ஸ்ட் நைட் முடியுது, அடுத்த நாள் காளிகோட்ல தலாக்குல அவர் வாணாதே, இந்த பெண் வாணாண்டு ஒரேடியா தலாக்குல வைத்து முடிஞ்சிருக்குது, பிரம்மாண்டமான செலவுல செஞ்சாங்க கல்யாணம், அடுத்த நாள்
கல்யாணம் தலாக்கில் வைத்திருக்குது. அன்பானவர்களே, இஸ்லாம் இதுல உண்மையை சொல்ல சொல்லி இருக்குது. ஒரு பெண்ணை பத்தி விசாரிக்கிறாரு, ஒரு மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்க உண்மையை சொல்லுங்க, இவர் தான் இப்படிப்பட்ட மாப்பிள்ள தான், இவர் இந்த பழக்கத்துல தான் இருக்கிறாரு, இவர் பள்ளிக்கு போறியா இல்லையா, இவர் தூள் பாவிக்கிறாரா இல்லையா, இவர் போதைக்கு அடிமையா இல்லையா, இந்த வாலிபர் இப்படிப்பட்டவர், இவருடைய நண்பர்கள் இப்படிப்பட்டவர்கள், இந்த பெண் இப்படிப்பட்டவள், அதை சொல்றது இஸ்லாத்துல வாஜிபாக இருக்குது. இது குறை சொல்றதல்ல, இது குறை சொல்றதல்ல, ஒரு வாழ்க்கையை முடிவு செய்ய வேண்டிய இடம்தான். ஆரம்ப கட்டம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, எப்படியாப்பட்ட பெண்ணை பார்க்கணும்? இன்னைக்கு எல்லாரும் பெண்ணை பார்க்கிறாங்க. ஒரு வாலிபர், உங்களுக்கு தெரியும், ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு இளம் வயதுடைய ஒரு வாலிபர், 17-18 வயசு தான் இருக்கும், பேஸ்புக்ல ஒரு பெண்ணோட கதைக்கிறாரு. அந்த பெண்ணுடைய குரல் நல்லா இருக்குது, மாஷாஅல்லாஹ், நல்ல இனிமை, இவளை உட்டா எனக்கு புண்ணு இல்லை என்று நினைச்சு கொண்டு வாழ்வாரு. அன்பானவர்களே, ஒரு நாள் நேருக்கு நேர சந்திக்கிறாங்க. இந்த இடத்துல, இந்த டவுன்ல, இந்த பஜார்ல, இந்த இடத்துல வாங்க நான் நிக்கிறேன்னு அந்த பெண் சொல்றா. இந்த வாலிபரும் போறாரு, இளம் வயதுடைய பெண்ணு நினைச்சு கொண்டு போனாரு. அன்பானவர்களே, கேள்விப்பட்டிருப்பீங்க, அங்க பார்த்தா ரெண்டு பிள்ளையுடைய தாய் அந்த இடத்துல வந்திருக்கிறா, குரல் அழகாக இருக்கிறே, நம்பினாரே, இதை பார்த்து ஆசைப்பட்டாரே. அன்பானவர்களே, இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹ் என்ன நிலைமையோ தெரியா, அன்றைக்கு அந்த பெண் சொல்றா, நீ என்ன முடிக்கலண்டா, நான் தற்கொலை செய்து கொள்வேன், நிர்பந்தமான நிலைமையில அந்த பெண்ணை முடிச்சு கொள்றாரு. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, இந்த இடத்துல பெண் பார்க்கிறதே, மாப்பிள்ள பார்க்கிறது என்பது, இந்த இடத்துல சாச்சா, மாமா, நானா, தம்பி யாரும் பார்க்கறத விடவும் இஸ்லாம் முதலாவது சொன்ன விஷயம், மாப்பிள்ள தான் பெண்ணு பார்க்கணும். எப்ப மாப்பிள்ளைய வாப்பாவுக்கு, மாப்பிள்ளோட வாப்பாவுக்கு எப்ப இந்த பெண்ணை பார்க்கறது ஹலால் என்றா, எப்ப மாமா தன்னுடைய சம்பந்தன் அவர் என்ன செய்வாரு, தன்னுடைய மகளை உங்களுக்கு தாரேன் என்று வாக்கு கொடுத்து கையை பிடிச்சு ஒப்பு கொடுத்துட்டாரண்டா, அங்கே அந்த அந்த அக்கது உடைய உடம்படிக்கை நடந்து முடிஞ்சிட்டது என்று சொன்னால், அப்பொழுதுதான் இந்த மாமாவுக்கு கூட அந்த பெண்ணை பார்க்க இயலும் என்பதை இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு மாப்பிள்ள வெளிநாட்டில் கோல் பண்றாரு, உமா கிட்ட சொல்றாரு, தாத்தா கிட்ட சொல்றாரு, மச்சான் கிட்ட சொல்றாரு, அந்த தன்னுடைய சாச்சா கிட்ட சொல்றாரு, சாச்சா நீங்க போயிட்டு பார்த்தா நான் ஓகே தான், மாமா நீங்க போயிட்டு பாருங்க நான் ஓகே, தம்பி நீங்க போயிட்டு பாருங்க நான் சரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, சில வார்த்தைகள் ஹதீஸ்கள் இருக்குது, சில வார்த்தைகள் குர்ஆன்ல இருக்குது, அது எங்கட காதுக்கு எங்கட சிந்தனைக்கு படுவது இல்லை, ஆனால் அது பாரபூரமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மச்சான் உங்களுக்கு நஞ்சு போல. யார் சொல்ல, மச்சானோட பழகலாமா, மதினியோட பழகலாமா, கதைக்கலாமா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது நஞ்சு, அது நஞ்சு, நஞ்ச சாப்பிடுறத போலதான் அந்த வார்த்தை. இந்த ஒரு வார்த்தையுடைய பிரதிபலிப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க பார்த்திருப்பீங்க. மாதவர்களே, நிறைய நபர்கள் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, இப்ப வீட்டுல மச்சானோட தன்னுடைய மதினி, தன்னுடைய தங்கச்சி இருக்கிறா, யாரோட இருக்கிறா, தாத்தாவும் தங்கச்சியும் ஒரே வீட்டுல. நேற்றைய முந்தைய நாள் ஒரு இடத்துல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குது. போலீஸ்ல முஸ்லீம்கள் எங்களுக்கு நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது, என்ன சொல்லிருக்கா, அந்த புள்ள என்னோட மச்சான் பல தடவைகள்ல தப்பாக தவறாக உடலுறவுல ஈடுபட்டு இருக்கிறாரு, தாத்தா எங்க, தாத்தா வீட்டுல இல்ல, அவ வெளியில ஒருத்தர போனதுக்கு பின்னால என்னுடன் பல தடவைகள்ல சகால உறவுல ஈடுபட்டது என்னுடைய மச்சான், தாத்தாவுடைய மாப்பிள்ள. செல்லலாசுடைய வார்த்தை இருக்கிறே, அது லேசானதல்ல, பாரதூரமானது, அது எங்களுக்கு விளங்குறது இல்லை. லேசாக பழகிறோம், லேசாக கலைக்கிறோம், லேசாக ஒன்று சேர்கிறோம், லேசாக கடற்கரைகளுக்கு செல்கிறோம், இது எங்களுக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறது. சொந்த வாப்பா தன்னுடைய மருமகள், இவருக்கே பார்க்கணும் கல்யாணத்துக்கு பின்னாலேண்டா, மற்றவங்களுக்கு எப்ப பார்க்கலாமன் மாணவர்களே, இஸ்லாம் சொல்லுது நீ மேக்கப்ல பாக்குறது அல்ல உன் பொண்ணுடைய வாழ்க்கை. சஹாபாக்கள் மரங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு பெண் பார்த்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணை பார்க்கும் பொழுது இவ்வாறெல்லாம் பார்க்கலாம் என்பதை இஸ்லாம் சொல்கிறது. இந்த காலத்துல ஒரு பெண் சட்டி பானைகளை கழுவும் பொழுது இந்த உடுப்பை உடுத்து கொண்டு இருக்கிறாவோ அதே பழைய உடுப்போடு தான் அன்பார்ந்த வாலிபர்களே கட்டாயம் அந்த பெண்ணை பெய்து பாருங்க. இந்த ஏராளமான பேர் பெண் பார்க்கறது அப்படி அல்ல, ஒரு பொம்மையை பார்க்கிறாங்க, கல்யாணம் முடிச்சு நைட்ல ரெண்டாவது நாள்ல நினைக்கிறாங்க நான் அன்றைக்கு பார்த்த பெண் இது இல்லையே என்ற ஒரு ஏக்கத்தோட இன்றைக்கு வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பாதவர்களை அந்த பெண் பார்க்கிற விஷயத்துலதான் சுருக்கமாக சொன்னோம், சல்பர் விதாது தீன், மார்க்கத்தை மட்டும் பார்த்து முடியும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்குது. இரண்டாவது கட்டம் ஒன்று இருக்குது, நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வரும். இந்த இடத்துல நிர்வாக சபை உண்ட கவனிங்க, நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வந்துட்டா இந்த இடத்துல வந்தோன்ன ரெண்டு பேர் மிக முக்கியமானவர்கள், ஒன்று மாப்பிள்ள கட்டாயம் இருப்பாரு, இரண்டாவது வலி, மூன்றாவது ரெண்டு ஷாஹிதுகள் இந்த இடத்துல கட்டாயம் தேவை. வலியும் ஷாஹிதையும் பத்தி இஸ்லாம் சொல்லி இருக்குது. நாங்க என்ன செய்யறோம் என்றா நிக்காஹுடைய மஜ்லிஸுக்கு வந்ததுக்கு பின்னால ஒரு சாச்சா இருக்கிறாரு, மாமா இருக்கிறாரு, சொல்றோம் சாச்சா நீங்க தொப்பி போட்டு இருக்கிறீங்க, உங்களை பார்த்தா தாடி இருக்கிறேன், நீங்க சாட்சி சொல்லுங்க என்று சொல்லிடுறோம். பெண் வீட்டாலிருந்து ஒருவர் மாப்பிள்ள வீட்டாலிருந்து ஒருவர் வாங்கன்னு சொல்லும் பொழுது நாங்கள் இப்படித்தான் சாட்சியை ரெடி பண்றோம். அன்மாதவர்களே சொன்னாங்க செல்லல்லாஹு செல்லம் ஷாஹிதேஹிமா அதிலே, அந்த ரெண்டு ஷாஹிதுகளும் நீதமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் உலமாக்கள் சொல்றாங்க பெரும் பாவங்களை செய்யாதவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் சொல்றாங்க சிறிய பாவங்களை தொடர்ச்சியாக செய்யாதவராக இருக்க வேண்டும். யாரு யாரு எனக்கும் உங்களுக்கும் சாட்சி சொன்ன எங்களுடைய சாட்சிக்கு கையொப்பம் வைத்தவர்கள், இந்த பேனாவால் எழுதியவர்கள், இது பேனாவில் எழுதின எழுத்து அல்ல, நான் ஆரம்பத்திலே இந்த பேனாவை பற்றி சொன்னது இதற்காகத்தான். அன்பானவர்களே இதை கையால எழுதி ஒரு சைனு வச்சு ஒரு கையொப்பம் வச்சுட்டாரு என்ற கடமை முடிஞ்சல்ல. கல்யாணத்துக்கு இந்த இடத்துக்கு வாரத்துக்கு முன்னால போயிட்டு கேட்பாரு, தன்னுடைய அந்த பெண்ணை பார்த்து கேட்பாரு, உங்களுக்கு இந்த இந்த கணவரை இந்த மணமகனை உங்களுக்கு விருப்பமா, இவரை கல்யாணம் முடிக்கிறது விருப்பமா? ஒரு சில நேரத்தில் அந்த பெண் சொல்றா இல்ல எனக்கு முடிக்க விருப்பம் இல்ல, இந்த உமாவும் வாப்பாவும் வற்புறுத்தி தான் இந்த கல்யாணத்தை முடிக்க வைக்கிறாங்க என்று சொன்னா இவருக்கு பரலாக ஆக்கப்படும், இவரை கட்டாயமாக ஆக்கப்படும். அன்பானவர்கள் இவர் வந்து சொல்லுவாரு இந்த பெண்ணுக்கு இந்த நிக்காகல விருப்பம் இல்லை என்று சொல்றது இவருக்கு பரல் ஐனாக இருக்கும். இதைத்தான் சாட்சி என்று சொல்றது, இதை யாரும் கேட்கறது இல்லை. ஆனா நிறைய நபர்கள் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால சொல்றாங்க என்ன செய்ய ஒன்றும் செய்யலாம், தலையில கட்டிட்டாங்க, இதை விட்டுட்டா இந்த மானம் பேசிடும், இதை விட்டுட்டா இந்த வாழ்க்கை முடிஞ்சிடும், என்ன செய்ய நான் வாழ்றேன், ஒரு புள்ளை ஆகிட்டு ரெண்டு புள்ளை ஆகிட்டு பரவாயில்ல வாழ்றேன். எத்தனையோ பெண்கள் ஏக்கத்தோடு இருக்கிறாங்க, நான் விரும்பின மாப்பிள்ள இவர் இல்லை, என்றாலும் ஒன்னு செய்யலா, எந்த மகளுக்கு எந்த மகனுக்கு வாப்பா இல்லாம பேசிடும், இது வாப்பா இல்லாத புள்ளைன்னு சொல்லிடுவாங்க என்பதற்காக நான் வாழ்றேன் என்று எத்தனையோ பெண்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில சொல்ல இயலாது. அன்பானவர்களே சில இடங்கள்ல பகிரங்கமாக சில காலி நீதிமன்றங்கள் இன்றைக்கு இந்த காலி நீதிமன்றங்கள் எங்களை கைவிட்டு போவதற்கு மிக முக்கியமான காரணம் நாங்க தான், வேற யாரும் அல்ல. அன்பானவர்களே அல்லாஹ்வுடையார்களே சாட்சி என்பவர் இப்படிப்பட்டவராக இருக்கு என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதே போல வலியுடைய விடயம், ஒரு குழந்தையை வளர்க்க ஆரம்பிக்கிறோம், நன்றாக இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துங்கள், ஒவ்வொரு நிர்வாகிகளும் விலகிக் கொள்ளுங்கள் கட்டாயம். ஒருவர் என்ன செய்கிறார், ஒரு குழந்தையை ஒரு பெண் ஒரு பொம்பளை புள்ள எடுத்து வளர்க்கிறார், உண்மையிலேயே வாப்பா யார் என்று உம்மாவுக்கு கூட தெரியாது, ஹாஸ்பிட்டல்ல வச்சு எனக்கு ஆம்பளை புள்ள வாணாது பொம்பளை புள்ள வேணும் என்று சொல்லி புள்ளைய மாத்திக்கொள்றாங்க. இது தெரியும் யாருக்கேண்டா, ஒரு நேசிக்கு சல்லியை கொடுத்து இவர் ஒரு பொம்பளை புள்ள எடுத்துக்கொள்றாரு. அன்பாந்தவர்களே இவருக்கு தெரியும் இது ஏந்த புள்ள இல்ல, இது நான் வளர்க்கக்கூடிய புள்ள. கட்டாயம் உலமாக்கல் வளர்க்கக்கூடிய பிள்ளைக்கு வழியாக யாரும் வர முடியாது. உண்மையிலேயே மாற்று மதத்துடைய ஒரு சகோதரருடைய புள்ளை எடுத்து வளர்க்கிறோம் என்றா இந்த நேரத்தில் இவர் வழியாக வரையலா, இந்த இடத்துல வழியாக வரக்கூடியவர் அந்த ஊருடைய காலியார், இவர் தான் வழியாக வர வேண்டும். அல்லது ஒரு முஸ்லீமுடைய ஒரு வாப்பா ஒன்று எடுத்து சொன்னாரு, அதுல ஏந்த பிள்ளைய நான் வளர்த்தெடுக்கிறேன், எனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை, அதனால ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்த்தெடுத்து வளர்த்து இந்த பிள்ளைய வளர்ந்து குமராக ஆகிட்டு கல்யாணம் முடிக்கிற வயசாக இருக்குது. இந்த சந்தர்ப்பத்தில் நான் போய்த்து செல்ல இயலுமா? நான் உண்ட வாப்பா இல்லைன்னு, உனக்கு நான் வாப்பா இல்லை, உண்ட வாப்பா இவர் தான் என்று செல்றதுக்கு எனக்கு ஏழுமா? எனக்கு எவ்வளவு தைரியம் இல்லை என்று சொல்றாரு. இதனால இஸ்லாம் ஒரு பிள்ளையை நீங்க வளர்க்கிறீங்கன்னா அதற்கு நிபந்தனை இருக்குது. எப்படி பிள்ளைய வளர்க்கணும்? பிள்ளைய வளர்க்கிறது என்பது தத்தெடுத்து வளர்க்கிறது, இன்னொரு பிள்ளை எடுத்து வளர்க்கிறது. இதுக்கு இஸ்லாம் ஒரு வழிகாட்டலை வச்சிருக்குது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கின்றா, இந்த வளர்க்கக்கூடிய வாப்பா பால் குடி உறவின் ஊடாக குறைந்தபட்சம் அவருடைய மனைவி இந்த குழந்தைக்கு பால் கொடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு பால் கொடுத்திருந்தால் இவருக்கு பார்க்கலாமே தவிர இந்த குழந்தையை இவருக்கு பார்க்கலாம். பால் கொடுக்க இல்லை, 2 வயசுக்கு பின்னால் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கிறீங்க, ஒரு பொம்பளை பிள்ளை வளர்க்கிறீங்கடா, பருவ வயதை அடைந்து விட்டால் இந்த பிள்ளையை உங்களுக்கு பார்க்கிறது இஸ்லாத்துல ஹராம். இந்த பிள்ளையை பார்க்கிறது இஸ்லாத்துல ஹராம். அன்பானவர்களே, இது யாருக்கும் தெரியா, பால் கொடுத்துட்டா இந்த பிள்ளைய பார்க்கலாமே தவிர உங்களுக்கு வழியாக வரையலாது. வழியுடைய நிபந்தனை அவருடைய சொந்த இந்திரியத்தின் ஊடாக வெளிவந்த அந்த குழந்தைக்கு மாத்திருந்தால் அவர் வழியாக வரலாம் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு தெளிவோர் நிக்காகுகள் விபச்சாரத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. பயப்படாமல் நிர்வாகிகள் கேளுங்க, இந்த புள்ள உங்களோட புள்ளையா? நான் கேட்டேன் ஒரு நிக்காகுல, ஒரு கல்யாணத்துல அவர் வாப்பா கிட்ட காது கிட்ட கூப்பிட்டு கேட்கிறேன், இது உங்களோட சொந்த புள்ளையா? அவர் ஆச்சரியமாக கேட்டார், இடத்துல நீங்க எப்படி சொல்றீங்க, ஏன் அப்படி கேட்கறீங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்ல சில சந்தர்ப்பத்தில் நீங்க இந்த புள்ளைய வாங்கி வளர்த்திருக்கலாம், இன்னொருத்தர் வாங்கி வளர்த்திருக்கலாம் சொன்னார் அவர். ஆமா ஹசரத், இது நான் வாங்கி வளர்த்த புள்ளதான், நிக்காக நிப்பாட்டி வச்சுட்டு நீங்க போய் காலி அடத்துல வழி எடுத்துட்டு வாங்க என்று சொல்லி ஒரு நிக்காக திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறது. இத கட்டாயம் நிக்காவுடைய மஜ்லிஸ் குவார்த்துக்கு முன்னாலே ஒவ்வொரு நிர்வாகிகளும் கேளுங்க. ஏன் உங்களுக்கும் தெரியா, அவர் வைஃபுக்கும் தெரியா, யாருக்குமே தெரியா, இவர் பிள்ளைய மாத்திருக்கிறார். இது நடக்கக்கூடிய சாத்தியம் இருக்குது. அதனாலதான் இந்த எதிர்காலம் வாழக்கூடியது. சவுதியில ஒரே ஒரு பொம்பளை வந்து சொல்றா, ஒரே ஒரு பொம்பளை வந்து சொல்றா, 2-3 புள்ள கையில கிடைச்சிட்டது. ஆனா அந்த பொம்பளை சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க ரெண்டு பேரும், கணவன் மனைவி ரெண்டு பேரையும் பார்த்து சொல்றா, நீங்க ரெண்டு பேரும் என்னுடைய மார்பில பால் குடிச்சிருக்கிறீங்க, பால் குடிச்சிருக்கிறீங்க. அந்த நிக்கா அங்கே தலாக், உடனடியாக தலாக் கொடுக்கிறாங்க. சவுதி அரசாங்கம் உடனடியாக தலாக் கொடுக்கப்படுது. இதை நேர காலத்துடன் பார்த்திருக்க வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த நிக்காகுடைய விடயங்கள் இவைகள் கண்காணிக்கப்பட வேண்டும் என்பதை எங்கள் அகில இந்திய ஜம்மியத் உலமா எங்களுக்கு தெளிவாக ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். வலியுடைய விஷயம் ரொம்ப முக்கியமானது. இன்னும் சவுதியுடைய உலமாக்கள் ஒரு ஃபத்வாவை வெளியிட்டிருந்தார்கள். அன்பானவர்களை சொல்லியிருந்தார்கள் என்று தெரியுமா? யாருக்கெல்லாம் தொழுகை இல்லையோ, தொழுகை யாருக்கு இல்லையோ, இவருக்கு வழியாக வர முடியாது என்ற ஃபத்வாவை வெளியிட்டு இருக்கிறார்கள். எனக்கும் உங்களுக்கும் வழி சொன்னீங்க மாமா, நிலைமை என்னன்பானவர்களே, இந்த வழி சிஹத்தா இல்லையா என்பதை உலமாக்கள் அணுகி கேட்டுக்கோங்க. அன்பானவர்களே, தக்வாவும் ஃபத்வாவும் இருக்குது, ஃபத்வாவுல வாழாதீங்க. தக்வா ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையில. இரண்டாவது, இந்த நிக்காஹுடைய மஜ்லிஸ் முடிஞ்சதுக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்குது. இதுதான் நிக்காஹுடைய வைபவத்துல மாப்பிள்ள சைன் பண்ணிட்டாரு, கபீலத்து நிக்காஹா, உங்களுக்கு இந்த மணமகளை முடிச்சு தந்துட்டோம், இந்த பெண்ணை உங்களுக்கு முடிச்சு தந்துட்டோம், நீங்க ஒப்புக்கொள்றீங்களா, ஏற்றுக்கொள்றீங்களா என்று கேட்கிற நேரம் ஒரு மணமகன் சொல்றார், ஆம் ஏற்றுக்கொள்வேன், ஒப்புக்கொள்வேன், நான் கபூல் செய்து கொள்கிறேன் என்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப அந்த இமாம் சொல்லை இவர் சொல்லிக் கொண்டிருக்கிறாரே. அவருடைய வார்த்தையுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ஹூ அன் புஸ்தகம் வாஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பாதுகாப்பது என்பது அன்பானவர்களே, என்னுடைய மனைவியே நான் என்ற வாழ்க்கையுடைய ஏந்த இன்பத்தை அனுபவிக்கும் ஒரு பெண்ணாக, ஒரு ஆடு மாடு நிறைவேற்றுவதை போல பாவிப்பதை போல அந்த பெண்ணை பாவிக்கிறது இல்லை. எனக்கு தரப்பட்டிருக்கும் இந்த பெண்ணை நான் சுவர்க்கத்துக்கு கூட்டி செல்கிறேன், என்ற நம்பிக்கையோட அன்பானவர்களே இந்த வாழ்க்கையை முதலாவது கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தஆலா வமின் ஆயாத்தி அன் கலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்கள் ரெண்டும் ஒரு அத்தாட்சி உங்களுக்கு தந்திருக்கிறோம், அதுதான் உங்களுடைய மனைவிமார்கள். எதுக்கு தெரியுமா? லிஸ்தஸ்குனு இலைஹா, அவளின் பக்கம் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, மன நிம்மதி கிடைக்க என்பதற்காக வேண்டி. கல்யாணம் முடிச்ச நிம்மதி இல்லை, கல்யாணம் முடிச்ச நிம்மதி இல்லை. ராவைக்கு 10 மணி, 11 மணி, 12 மணிக்கு பிறகுதான் வீட்டுக்கு வராரு. அவ்வளவு நேரமும் நினைக்கிறார் ஒரு கணவன், வீட்டுல போன சண்டை, வீட்டுல போன பிரச்சனை, ஏன் இந்த வீட்டுக்கு போவான் என்று சொல்லி வீட்டுக்கே போகாம இருக்கிறாங்க. காலையில வந்த மாலை வரைக்கும் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இன்னும் சிலர்களை பார்த்தா இந்த பொம்பளையோட இந்த வாழ்றதை விட டிக்கெட்டை போட்டு அவசரமா வெளிநாட்டுக்கு போயிட்டுருவோம். மாஷா அல்லாஹ், நிரந்தரமாக அந்த ஊர்ல, அந்த நாட்டுல, இந்த ஊர்ல யாரும் இல்லைங்கிற பாக்கிறதுக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை. நிரந்தரமாக எந்த பெண்களோட இருக்கிறாமோ அந்த பெண்களோட எல்லாம் இருக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனா ஊருக்கு வந்தா வைஃபோட இறக்கத்தை போல, சந்தோஷத்தை போல நடிக்கிறார்கள். இது வாழ்க்கை இல்லைன்பாதவர்களே, வெளித்தோட்டத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை போல, நிம்மதியான வாழ்க்கையை போல காட்சி அளிக்கலாம். ஆனால் அல்லாஹு தஆலா சொல்றான், அந்த பெண்ணின் பக்கம் உங்களுக்கு நிம்மதி வச்சிருக்கிறோம், எனக்கு உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைச்சிருக்கிறா. கல்யாணம் முடிச்சு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் சொல்லு உள்ளத்துல கை வச்சு, நானும் நீங்களும் எனக்கு என்ன மனைவியால் நிம்மதி கிடைக்குது, இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையும் நான் எழுத்தும் பார்த்ததில்லை. செல்லக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம் அன்பானவர்களே? ஏன் இந்த வார்த்தை ஆரம்பத்திலிருந்து பிழையாக 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 வந்து மூன்றாவது கட்ட வாழ்க்கையும் பிழையாகத்தான் இருக்குது. ரெண்டு கட்ட வாழ்க்கைகள் பிழை நடக்குது, மூன்றாவது கட்ட வாழ்க்கையிலையும் அங்கேயும் நிம்மதி இல்லாத வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு தஆலா உங்களுடைய வீடுகளுக்குள்ள நிம்மதி இருக்குது, உங்களுடைய மனைவி மாதத்தில் நிம்மதி இருக்கிறது, குர்ஆன் சொல்லுது. ஆனா அன்பாதவர்களே, எங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்குது இல்லையண்டா. அன்பாதவர்களே, நாங்க முடிச்ச கல்யாணம் கல்யாணம் இல்ல, அது ஷோவுல, அது பார்க்கறதுக்கு ஒரு படத்தை போல, ஒரு நாடகத்தை போல என வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குது. அன்பாதவர்களே, அல்லாஹ்வுடையார்களே, நிம்மதி கிடைக்கணும்னா இஸ்லாம் சொல்ற முறையில கல்யாணத்தை முடிச்சிருக்கணும். ஒரு கேள்வி கேட்டாரு, உன் பிள்ளை எப்ப வளர்க்கிறேன்னு கேட்டார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பதில்களை சொல்லுவோம். அன்பாதவர்களே, அந்த கேள்வி கேட்டவர் சொன்னாரு, பிள்ளை எப்ப வளர்க்கிறேன்னா நீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னால, நீங்க கல்யாணம் முடிச்சதுக்கு முன்னால இது எனக்கு தகுதியான பெண் தானா, எந்த குழந்தைகளை வளர்க்கும் சாலையான குழந்தைகளை உருவாக்கும் ஒரு பெண்ணைத்தானா நான் கல்யாணம் முடிக்க போறேன் என்று பார்த்து முடிப்பதை இஸ்லாம் இந்த இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறது. அன்பானவர்களே, எல்லாரும் சொல்றோம் என்ன தெரியுமா, இதெல்லாம் நாங்க பார்த்து முடிக்கிறது இல்ல, உமா பாப்பா பாக்குறாங்க, நாங்களும் சேர்வோம், அல்ஹம்துலில்லாஹ், பரவாயில்ல, நல்ல இடம், நல்ல சொத்து, முடிச்சிருவோம் என்று முடிக்கிறோம். அன்பானவர்களே, கடைசியாக இவர் சொன்ன வார்த்தை, இந்த உமாவுக்கு, இந்த தாய்க்கு புள்ள வளர்க்க தெரியாது, ஏண்ட பொண்டாட்டிக்கு புள்ள வளர்க்க தெரியா என்று இந்த கணவன் பேச ஆரம்பிக்கிறார். அர் ரிஜாலுல் கவ்வாமூன் அலன் நிசா, இஸ்லாம் சொல்லு, குர்ஆன் சொல்லுதே, நீங்க பெண்களை அடக்கி ஆளுபவர்கள் அல்ல. ஆண்கள், ஆண்கள் என்றால் யார் தெரியுமா, அவர்கள் வாழ்க்கைகளை சமாளித்து கொண்டு செல்வார்கள். இந்தால மாமியையும் சமாளிப்பாரு, இந்தால தன்னுடைய தாத்தாவையும் சமாளிப்பாரு, உமாவையும் சமாளிப்பாரு, அந்த குடும்பத்தையும் சமாளிப்பாரு, இந்த குடும்பத்தையும் சமாளிப்பாரு, ஒரு நடுநிலையான வாழ்க்கையை ஓட்டி செல்வாரு. இவர் தான் அந்த வாழ்க்கையில யார் தெரியுமா, இவர் சிறந்த கணவர். அர்ரிஜாலுல் கவ்வாமூன அலன் நிசா, பெண்களின் மீது நிர்வாகம் செய்ய தகுதியானவர்கள் ஆண்கள் என்று இஸ்லாம் சொல்லுதே, அப்படியாப்பட்ட ஆண்கள் இவர்கள் தான் என்பதை மறந்து விடாதீர்கள். எனவே அன்பானவர்களே, வாழ்க்கையில கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டீங்கடா, அன்பானவர்களே, இந்த மாமி மாமாட பிரச்சனை ஏராளமாக கல்யாணங்கள்ல வந்திருக்குது, நிக்காகல்ல வந்திருக்குது. நிறைய நபர்கள் தன்னை மனைவியை விட இன்னொரு மனைவியிடத்துல இன்பம் காண்றீங்கடா, நன்றாக ஞாபகம் வைங்க, ஏந்த மனைவியே இன்பம் காணுவாள் இன்னொரு மனிதனோட. கல்யாணம் முடிச்சிட்டீங்க, நீங்க இன்பம் காணது இன்னோட பெண்ணோடா, அல்லாஹ் உங்களோட மௌத்துக்கு முன்னால உங்களோட பிள்ளைகள், உங்களுடைய மனைவி இவளை இன்னொரு மனைவி இன்னொரு கணவனோட இன்னொரு ஆணோட தொடர்பாக ஏற்படுத்தாம அல்லாஹ் மௌத்தாக்க மாட்டார். அன்பாந்தவர்களே, அநியாயத்துக்கு அநியாயம் உலகத்தில் அல்லாஹ் நிறைவேற்றி தான் மௌத்த தருவான் என்பதை எங்கட வாழ்க்கையில நின்றாக ஞாபகம் வைங்க. இந்த மாமி மாமாவும் இருக்கிறாங்களே, இந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானவர்கள். இவர்கள் வயது அடைந்து விட்டார்கள், தாடி படுத்து விட்டது, தலை படுத்து விட்டது, வயது போய்விட்டது, தலை சொருங்கி விட்டது. இப்ப கல்யாணத்துக்கு பத்துவா பேசுற இவங்க தான் ஒரு நிக்காக வந்துட்டா பத்துவாவுடைய உறுப்பினர்களாக இருப்பார்கள். எதை சொல்ல வாரண்டா சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்சுட்டாங்க, இந்த கணவன் மனைவி ரெண்டு பேரும் நான் வாழ்க்கையில நிம்மதியாக வாழ நினைக்கிறாங்க. ஆனா நிறைய நபர்கள் வீட்டுக்குள்ளால அவங்க உண்டாக இருக்கும் பொழுது, அவங்க சேர்ந்து இருக்கும் பொழுது, ரூமுக்குள்ள கதவு பூட்டி கொண்டா வெளியில இருந்து வேற வார்த்தைகளை பேசுறது, வேற கதைகளை சொல்றது, கணவன் மனைவி ஒன்றாக இருக்கிறதுக்கு விடுறதில்லை. ஆனா இவங்களோட வாழ்க்கையில இவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டாங்க. ஆனா இப்ப வாழ்ற இந்த குடும்பத்தை ஒழுங்காக வாழ விடுறதில்லை. அம்மா அந்த மகனை இழுத்து பிடிக்கிறா, அங்கட மாமி அவளை மகளை இழுத்து பிடிக்கிறா, ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சு கொள்றாங்க, உனக்கு அந்த பெண் சரி வராதுன்னு சொல்றாங்க. யாருங்க முடிவெடுக்கிறது? எத்தனை காது கோட்டில போய்த்து ஒரு காது யாரு இருந்தா போய்த்து கேளுங்க. எத்தனை இடத்துல ட்ரிப் பயணங்கள் சுற்று பயணங்கள் போறீங்க, ஒரு நாளைக்கு காது கொடுக்க போங்க, கேளுங்க காது யார் உங்களிடத்தில் எப்படி எப்படியான வழக்குகள் வந்திருக்குது. 80% வழக்குகள் மாமி மாமாட பிரச்சனை தான். ஏன் வாழ விடுறதில்லை? நிறைய இடங்கள்ல கூட்டு குடும்ப வாழ்க்கை இருக்குது, உங்க ஊர்கள் எப்படி எனக்கு தெரியா. ஆனால் சில கணவனும் மனைவியும் சில அந்த பெண்ணும் அவர்கள் நினைக்கிறார்கள், நாங்கள் தனிமையாக இன்பமாக வாழ்க்கையை தனிமையான இடத்துல கழிக்கணும் நினைக்கிறாங்க. ஆனா அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எத்தனையோ பேர் விடுறதில்லை மாணவர்களே. இதனால நிறைய பிரச்சனை நடக்குது. இது நீண்ட வரலாறுகள், ஒவ்வொரு தலைமையும் நீண்ட நேரங்கள் பேசப்பட வேண்டியவர்கள். ஆனால் சுருக்கமாக ஞாபகப்படுத்திருக்கிறோம் அன்பானவர்களே, ஒவ்வொரு நிக்காகவும் அல்லாஹ் பொருந்தின வாழ்க்கையாக நடங்க. ஆடல்கள் பாடல்கள் மியூசிக்குகள் அனாச்சாரங்கள் யகூதிகளை போல திருமணம் செஞ்சீங்கடா வாழ்க்கை நினைக்காது, வாழ்க்கையை நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வெளி தோட்டத்தில் வாழ்க்கையாக இருக்கும் ஆனா உள்ளு கொண்டுமே இருக்காது. யானத்தின் புலாங்கான்னு செல்வார்கள், அந்த விழா அந்த புலாங்காய பார்த்தா அந்த ஜிவுளை பார்த்தா அது ஜிவுள் மாய்த்தான் இருக்குது ஆனா உள்ள கொண்டுமே இல்லை. வெளி தோற்றம் அழகாக இருக்கும் ஆனா உள்ளுக்கு நிம்மதி இருக்காது. அனாச்சாரம் பிசுநாக்கள் குரானும் ஹதீஸுக்கு மாற்றமாக திருமண வாழ்க்கைகள் எடு நடக்கும் என்றா அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பானவர்களே, வாழ்க்கை பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறும். இந்த வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழணும் என்றா குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வாழ்க்கை என்றத்தில் உங்களுக்கு உருவாகணும். அன்பானவர்களே, அப்படியாப்பட்ட வாழ்க்கையாக ஏந்தையும் உங்களுடைய வாழ்க்கைகளையும் நடக்க இருக்கும் எல்லா திருமணங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி தருவானாக. ஆகவே யா அல்லாஹ், எங்கள் சகல பாவங்களை மன்னிப்பாயாக. உற்றா உறவினர்கள் தாய்தந்தோடைய பாவங்களை மன்னி.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.